என்ன கையில் எடுத்துன்னு போகிறதுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு? சாண்ட்விச்சுக்கு காயெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா?
பத்மநாபன். அருண், தட் ரைட்.
ஹலோ
ஒரு கொஞ்ச நாள் போச்சுனாக்க உங்களுக்கு யாராரு
என்னென்ன ரொம்ப நேரம் ஆகும்.
தனியா ஒரு இதுல நான் வந்து கண்டிப்பா இது சொல்றேன் நான் உனக்கு.
சரி சரி, இல்ல ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கு தான். எவ்வளவு பேர் இருக்கு? ஐ அம் நாட் வெரி வெரி பர்టిక్యులர் அபௌட் அப்போ ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாமா?
அப்படியே ஒரே ஒரே நிமிஷம் சுவாமி. அடியன், இப்போ இப்போதைக்கு இப்போ 15 காலர்ஸ் இருக்கா மொத்தம், அவள் ஆத்தல் எல்லாம் கேட்டுருக்கா. ஸோ நீங்களே இது பண்ணிக்கலாம், ஒரு 30 பேர்
ரைட்டோ
இருப்பாங்க.
சரி ரைட்டோ.
அடியன், அந்த சவுண்ட் வருதும் ஆஃப் பண்ணியிருக்கு. ஸோ நாங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிறோம், இருந்தால் கூட சொல்லுங்க.
ஸ்டார்ட் பண்ணிட்டுமா?
சாதிக்கலாம் சாதிக்கலாம் அடியன் சுவாமி.
சரி ஆரம்பிக்கிறேன். வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் தத்பாதயுக்மசரசீர்வபிருங்கராயம் த்ரயந்தயுக்மகிருதபௌரிபரிஷ்ரமம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகுருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாதயோகீஸ்வரகுருபதயோரத்விதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஶ்ரமந்தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சஞ்சிரஹே தேசிகேந்திரம். என்னுயிரு தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள்ளை வணங்கி பின்னருளால் விரும்புதூர் வந்த பள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் ரமணக்கால் நம்பி நான் நெறிய அவன் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனையாதன் இன்ன முத திருமகள் என் இவரை முன்னிட்டு என் பெருமான் திருபடி கருடைகின்றேனே. சமஸ்தஜனனீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீநிவாசஸ்ய கருணாமிவரூபிணீம் கமப்யனவதிம் வந்தே கருணாவருணாலயம் வருஷசைலதடஸ்தானாம் ஸ்வயம் யக்னூபாகதம் திஷந்து மே தேவ சதாத்வனீயா தயாதரங்காநுசராஃ கடாக்ஷாஃ ஸ்ரோத்ரேஷு பும்சாமூர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்பிரிதகாமதேனும். எல்லாருக்கும் நமஸ்காரம். போன வாரம் ஸ்ரீ ராமானுஜன் சுவாமியினுடைய ஒரு ஆர்வத்தினால அமெரிக்காவில் இருக்கிற நம்முடைய ஆசிரியர்கள் எல்லாரும் குரு பரம்பரையை அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேணும். அந்த குரு பரம்பரையை ரொம்ப விவரமாக நன்னா அனுபவித்து தெரிஞ்சுக்கணும்னு அப்படியே நான் பிரார்த்திச்சுட்டு போன வாரம் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம். இந்த குரு பரம்பரை எந்த குரு பரம்பரை ரொம்ப உயர்ந்தது, நம்முடைய குரு பரம்பரை எவ்வளவு உயர்ந்தது, அவசியம் குரு பரம்பரையை ஏன் தெரிஞ்சுக்கணும் என்ற விஷயங்களை முதல்ல போன வாரம் கொஞ்சம் பார்த்தோம். போன வாரம் கலந்துக்காதவாளும் இந்த வாரம் இந்த உபன்யாசம் கேட்கறதுல கலந்துருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் போன வாரம் என்ன சொன்னேன்னு ஒரு சுருக்கமாக ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் சொல்கிறேன். பகவான் உலகத்தை படைக்கச்சு ரொம்ப உயர்ந்த நல்ல எண்ணத்தோடு படைக்கிறார். நிறைய ஜீவாத்மாக்கள் தன்னை போல வைகுண்டத்தில் ரொம்ப பெரிய ஆனந்தத்தை அடையணும், அதற்காக அவளெல்லாம் இந்த சம்சாரத்திலிருந்து சேர்த்துக்கணுன்ற உயர்ந்த அபிப்பிராயத்தோடு தான் சிருஷ்டிக்கிறார். வெறும் கர்மாவுக்கு தண்டனை கொடுக்கறது இல்லை, கர்மாவுக்கு சின்ன புண்ணிய பாபங்களுக்கு சுகதுக்கங்களை கொடுக்கறதுக்கு மாத்திரம் இல்லை. அப்படி பகவான் இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணுறச்சே ஜனங்களுக்கு நிறைய உபதேசங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அந்த உபதேசங்கள் செய்யறதுக்கு பலமுறை தானும் நேர வர்றார், பலமுறை ஆச்சாரிய முகமாக வர்றார். ஆச்சாரியால் தான் இந்த சம்சார மண்டலத்திலே பகவானுடைய ரொம்ப வசந்தியான அற்புதமான சிருஷ்டி. எப்படி சேத்துல செந்தாமரம் முளைக்கிற மாதிரி சம்சார மண்டலத்தில் எத்தனையோ கிளேசங்கள் எத்தனையோ ஆபாசங்கள் வேண்டாத விஷயங்கள் இருந்தாலும் ஆச்சாரியால் என்கிற ரொம்ப உயர்த்தியான ஒரு சிருஷ்டியை பண்ணி எல்லாரையும் ரட்சிக்கிறார் பகவான். இந்த ஆச்சாரிய சிருஷ்டி எப்பவும் தொடர்ந்து நடந்துட்டே வருது. இந்த ஆச்சாரிய சிருஷ்டி தொடர்ந்து நடந்துட்டு வர்றதை தான் நாம் ஆச்சாரிய பரம்பரை என்று அனுசந்தானம் பண்ணுறோம். இந்த ஆச்சாரிய பரம்பரை நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப விசேஷம். எல்லா மதங்களிலும் ஆச்சாரிய பரம்பரை உண்டு. ஆனால் அந்த ஆச்சாரிய பரம்பரையில் சில குற்றங்குறைகள் இருக்கலாம். நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் குற்றங்குறையே கிடையாது. ரொம்ப பரிசுத்தமான ஆச்சாரிய பரம்பரை நம்மது. பகவான் சிருஷ்டியை தொடங்கின காலத்திலே முதல்ல தத்துவஜானம் என்ற உபதேசத்தை வேதத்தின் முகமாக எல்லாருக்கும் கொடுக்குறார். அப்படி வேதத்தை முதல்ல பிரம்மாவுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அவர் பல ரிஷிகளுக்கு கொடுத்து இப்படி இந்த வைதிக சம்பிரதாயம் சிருஷ்டி ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து நடந்துட்டு வந்தது. ஆனால் பல ரிஷிகளுடையதான சிஷ்ய பரம்பரைகள் அப்படி இப்படியே அங்கங்கே நின்று போச்சு. ஏன்னா அந்த சிஷ்யால் மேல பிரவச்சனம் பண்ணல, இல்ல அவளுக்கு சிஷ்யால் வந்து சேர்ந்து ஆசிரியக்கல, அதனால இல்ல அந்த ரிஷிகளுக்கே இல்ல அந்த சிஷ்யாளுக்கே மேற்கொண்டு இந்த சம்பிரதாயம் நடத்த முடியாம போயிடுத்துங்கிறதுனால நிறைய சிஷ்ய பரம்பரைகள் அங்கங்க நின்று போச்சு. அதனால நம்ம வைதிக சம்பிரதாயம் புதுசுன்னே கிடையாது, ரொம்ப அனாதியாக பெருமாள் வேதத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சு தொடர்ந்து நடந்துட்டு தான் வந்தது. அப்படி நடந்துன்னு வந்தபோது திருப்பியும் திருப்பியும் நின்று போயிடுதுன்னா அதை பெருமாள் மீண்டும் மீண்டும் எப்படியாவது வந்து அதை உயிர்ப்பிச்சுட்டே இருப்பார், திருப்பியும் திருப்பியும் ஆரம்பிச்சு வைக்கிறார். பெருமாளே பலமுறை ஆச்சாரியனாக சாட்சாத்தாக வந்து உபதேசம்லாம் பண்ணியிருக்கார். முதல்ல ஹயக்ரீவனாக உபதேசம் பண்ணார், ஹம்சமாக உபதேசம் பண்ணார், மத்ஸ்ய ரூபியாக வந்து உபதேசம் பண்ணினார், நரநாராயணர்களாக வந்து கீதாச்சாரியனாக வந்து இப்படி பலமுறை பெருமாள் சாட்சாத்தாகவே நிறைய உபதேசங்கள்லாம் பண்ணியிருக்கார். அதுவும் போக பெருமாள் இன்னும் பாஞ்சராத்திராகமங்கள் என்ற விஷயங்களையும் நிறைய உபதேசம்லாம் பண்ணியிருக்கார். ஆனால் இருந்தாலும் எப்பவுமே பெருமாள் தானே நேர நேர வந்து உபதேசம் பண்ணுறது அது உச்சிதமும் இல்லை, சாத்தியமும் இல்லை. அதுக்காக சில மனுஷ அவதாரங்களாக வந்து பெருமாள் அவதாரம் பண்ணுறார், சில மனுஷாளுக்குள்ளே பிரவேசம் பண்ணியும் அவர்களுடைய மனசில் அவர்களுடைய திருவாக்கிலே தான் எழுந்தருளி இருந்து அஜானத்தை போக்கி சிஷியர்களுக்கு நல்ல ஞானத்தை உபதேசம் பண்ணி அவளையும் தன்னுடைய திருவடியிலே சேர்த்துக்கிறார். இதுதான் ரொம்ப நாளாக தொடர்ந்து நடந்துன்னு வருது, இதுதான் குரு பரம்பரை. நாம் ஒரு குரு பரம்பரையை ஆசிரியக்கச்சே அந்த குரு பரம்பரையினுடைய பெருமையை தெரிஞ்சுட்டு ஆசிரியக்கிறதுனா நமக்கு நல்லது. ஏன்னா குரு ஆசிரியக்கச்சே நாம் சாதாரணமாக லௌகிகமான லாபங்கள் மாதிரி நினைச்சுட்டு ஆசிரியக்க போறதில்ல. ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கோ பணத்துக்கோ ஒரு அந்தஸ்துக்கோ பதவிக்கோ படிப்புக்கோ கிடையாது. நாம் குருவை ஆசிரியிக்கிறது நம்மளுடைய ஆத்மாவானது க்ஷேமத்தை அடையணும், ஆத்மாவானது மீண்டும் சம்சாரத்திலே பிறக்காம உயர்ந்த மோட்சத்தை அடையணும், நமக்கு உண்மையான தத்துவ ஜானம் வரணும் என்று நல்ல தத்துவம் வேணும், நல்ல தத்துவ ஜானம் வேணும், நாம் என்ன மேற்கொண்டு செய்யணும் நம்ம ஆத்மாவை காப்பாற்றிக்கிறதுக்கு என்பதில் நல்ல தெளிவு வேணும், மேற்கொண்டு நாம் என்ன புருஷார்த்தத்தை அடைய போகிறோம், என்ன பிரயோஜனத்தை இந்த ஆத்மா பெறப்போகிறது என்கிறதான விஷயங்களில் தெளிவு வேணும். அதனால் அந்த தெளிவு அடையிறதுக்கு நாம் ரொம்ப பொறுப்போடு ஒரு குருவை போய் சேரணும். இது சாமான்யமாக ஒரு 1000, 10000 ரூபாய் விஷயம் இல்லை. இது ரொம்ப நாளாக சம்சாரத்தில் திருப்பியும் திருப்பியும் பிறந்து பிறந்து இந்த கஷ்டங்களை அனுபவித்து சுகங்களை அனுபவித்து மீண்டும் மீண்டும் ஜென்மாக்கள் எடுக்கிற ஆத்மாவை அது பெருமாளுடைய திருவடியிலே கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியறதுக்கு உண்மையான ஆச்சாரியாளை போய் அடையணும். அது மாதிரி ஆச்சாரியாலை அடையச்சே நிறைய பேர் லோகத்தில் நிறைய குருமார்கள் இருக்கா, நிறைய ஆச்சாரிய பரம்பரை இருக்கேன்னா நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நாம் எந்த ஆச்சாரியரை அடைகிறோமோ அந்த ஆச்சாரியரை மாத்திரம் அவருடைய ஞான உபதேசங்களை மாத்திரம் பார்க்கக்கூடாது. அவருக்கு முன்னால் அவர் ஆச்சாரியர் என்னவா இருந்தார், அந்த ஆச்சாரியாளுடைய பெருமை என்ன, அவளை வந்து அந்த காலத்திலே நம்ம பெரியவர்கள்லாம் ஒத்துண்டாளா, அவள் அந்த ஆச்சாரியர்களாலே நம்ம பெரியவாளுக்கு நன்மை நடந்ததா, அவளுக்கெல்லாம் ஸ்ரேயஸாக இருந்தாளா, இல்லை அந்த மாதிரி ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் மாத்திரம் இல்லை அவளுடைய ஆச்சாரியாள் மாத்திரம், அவள் எப்படி இருந்தா அவளுக்கு பெருமை என்ன, இப்படி ஆச்சாரிய பரம்பரையை கொஞ்சம் சோதிச்சு தெரிஞ்சுட்டு நம்மளுடைய ஆத்மாவினுடைய பொறுப்பை ஒப்படைக்கிறது தான் உண்மையான நல்ல வழி. புது புதுசாக சில பேர் குருமார்கள் சாமியார்கள்னு கிளம்புவா, சில பேர் புதுசாக தெய்வத்தை உருவாக்கிட்டு அவளும் சில பேர் உபதேசங்கள்லாம் பண்ணுவா, அந்த மாதிரியான உபதேசங்கள்லாம் நமக்கு நன்மை தராது. யாருமே உபதேசம் பண்ணலாம், எல்லாம் எந்த விதமான உபதேசத்தை ஆத்மாவை பற்றி உபதேசம் பண்ணலாம், பகவானை பற்றி உபதேசம் பண்ணலாம், இல்லை பொதுவாக நீ சத்தியத்தை கடைப்பிடி, தர்மத்தை கடைப்பிடி, தான தர்மங்கள்லாம் பண்ணு, நேர்மையாக நடந்துக்கோ, எப்போ ரொம்ப அனுஷ்டானமாக நடந்துக்கோன்னு இந்த மாதிரி உபதேசங்கள் யார் வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த உபதேசம் பண்ணுறவருடைய குரு எப்படி இருந்தார், அவருடைய குரு எப்படி இருந்தார், அவா சரியா அவா சொல்லி கொடுத்த வழிகள் என்ன, அவா சொல்லி கொடுத்த ஞானம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம குரு பரம்பரையை முன்னிட்டு கொண்டு நான் தத்துவ ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னு, எந்த தத்துவ ஞான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இருந்தாலும் முதல்ல குரு பரம்பரை அனுசந்தானம் பண்ணணும்னு தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டி கொடுத்தார். அந்த மாதிரி ரீதியிலே அவசியம் குரு பரம்பரா ஞானம் வேணுங்கிறதுனால நாம் பெருமாள் தொடங்கி நம்முடைய ஆச்சாரியர்கள் வரைக்கும் வந்திருக்கிற குரு பரம்பரனுடைய அந்த நேர்மை என்ன, அதனுடைய பரிசுத்தி என்ன, அவளுடைய தெளிவான ஞானம் என்ன, அவ என்ன தத்துவங்களை உபதேசம் பண்ணா, என்ன அனுஷ்டானங்கள் பண்ணினா, ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ளது என்ன உபாயங்கள் சொல்லி கொடுத்தா, ஆத்மாவானது என்ன வஸ்து, பகவான்னா என்ன, நாம் அடைய போகிறதான மோட்சங்கிறதான புருஷார்த்தம் என்ன, இங்க விஷயங்கள் எல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்தவா நம்ம குரு பரம்பரையில ஆச்சாரியாள். இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தான் நாம இந்த குரு பரம்பரை பிரபாவம் என்கிற இந்த உபன்யாசத்தொடர்ல பாக்குறோம் என்று போன வாரம் சுருக்கமாக சொல்லி கொடுத்தது. அடுத்தது, பகவான் தான் நமக்கு ஆச்சாரியன், முதல் ஆச்சாரியன், எப்படி பகவான் முதல் ஆச்சாரியரார் அப்படிங்கிற விஷயத்தையும் போன வாரம் கொஞ்சம் பார்த்தோம். போன சிருஷ்டியா இருந்தாலும், இந்த சிருஷ்டியா இருந்தாலும், எந்த சிருஷ்டியா இருந்தாலும், எத்தனை பிரம்மாக்கள் உருவானாலும், திருப்பியும் திருப்பியும் ஒரே விஷயம்தான், ஒரே தத்துவம் தான் சாஸ்வதமாக ரொம்ப ஆத்ம ஜானமா இருக்கும். அது வேதத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. புண்ணியம் பாபம் என்ன, இந்த ஆத்மாவினுடையதான நல்ல கதி என்ன, துர்கதி என்ன, இந்த ஆத்மாக்கள் செய்ய வேண்டியது என்ன, இதெல்லாம் எப்பவும் ஒரே சட்டமாக தான் இருக்கும். இந்த சட்டம் எந்த சிருஷ்டியிலையும் மாறவே மாறாது. அந்த மாதிரி மாறினா இந்த சிருஷ்டியில பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள்லாம் அடுத்த சிருஷ்டியிலே நல்ல காரியமா கெட்ட மாறியா கெட்ட காரியமானு வியவஸ்தை இல்லாமல் போயிடும். அப்ப இப்ப பண்ண நல்ல காரியத்துக்கும் கெட்ட காரியத்துக்கும் இந்த சிருஷ்டியிலே பலன் இல்லைன்னா எந்த சிருஷ்டியிலே பலன் கிடைக்கச்சே, இதே மாதிரி யூனிஃபார்மான சட்டம் ஒழுங்குலாம் இருந்தா தான் தத்துவம்ன்றது எப்பவும் ஒரே நிலையா இருக்கும். அந்த மாதிரி தத்துவம் ஒரே நிலையாகவும், ஞானம் ஒரே நிலையாகவும், உபாயங்கள் ஒரே நிலைமையாகவும், அதே மாதிரி ஆத்மாவினுடையதான ஸ்திதி, பகவானுடையதான பெருமைகள் எல்லாம் ஒரே மாதிரியா கட்டி காப்பாற்றப்பட்டு அது ஒரே சட்டமா இருக்கிறது தான் வேதம்னு ஒரு சாஸ்திரம். அதனால தான் நாம் எப்பவும் சொல்கிறோம் வேதம் வந்து அனாதியாக இருக்கு, ஒரே மாதிரியாக இருக்கு என்று சொல்கிறோம். அந்த ரீதியில் வேதத்தை சிருஷ்டி பண்ண உடனே பெருமாள் திருப்பியும் போன சிருஷ்டியில் என்ன மாதிரியாக பிரச்சாரம்லாம் இருந்ததோ, எந்த மாதிரியான தர்ம நியாயங்கள்லாம் இருந்ததோ, என்ன மாதிரியான சட்டம் ஒழுங்குகள்லாம் இருந்ததோ, எந்த மாதிரி பெரியவா வந்து அனுஷ்டிச்சு ஆத்மாவை க்ஷேமத்தை அடைஞ்சாலோ, அதை சொல்லி கொடுக்கக்கூடிய வேதத்தை திருப்பியும் இந்த சிருஷ்டி ஆரம்பத்திலே உபதேசம் பண்ணி கொடுக்குற எல்லாருக்கும். அது மாதிரி பண்ணுறதுக்கு முதல்ல பிரம்மாவை தான் தேர்ந்தெடுத்து பிரம்மாவை சிஷியனாக்கி பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறார். பிரம்மா வழியாக ரிஷிகளுக்கு வருது, ரிஷிகள் வழியாக பல பல சிஷியர்கள் ரிஷிகளுக்கெல்லாம் வந்து இப்படி ரொம்ப மகான்கள் நிறைஞ்சு இருந்ததான ஒரு ஒரு பிராச்சீன வழி அது. இந்த மாதிரி வழியில் முன்ன சொன்ன போல பல ரிஷிகளுடைய சிஷிய பரம்பரைகள்லாம் முடிவடைஞ்சு போச்சு. அவள் மேற்கொண்டு பிரச்சாரம் பண்ணாமையோ இல்லை வேற ஏதாவது விக்னங்கள் வந்தோ அவன் அந்தந்த சிஷ்ய பரம்பரைகள்லாம் முடிவடைஞ்சு போச்சு. இது போல முடிவடைஞ்சு போனத சமயத்தில் பெருமாள் மீண்டும் மீண்டும் வந்து உபதேசம் பண்ணுறாருன்னு முன்னையே சொன்னேன். அதுபோல இப்படி வைதிக சம்பிரதாயம்னு சனாதன தர்மம்னு சொல்லப்பட்டதான நம்முடைய உயர்ந்த இந்த இந்த பாரத தேசத்தினுடைய இந்த இந்து கலாச்சாரம், இந்து மதம், இந்து சம்பிரதாயம்னு சொல்கிறோமே, இந்த சம்பிரதாயத்தை மீண்டும் நம்மாழ்வார் முகமாக எம்பெருமான் இதை இன்றளவும் தொடங்கி நடத்தி வந்துருக்காரு. அந்த ஆக நம்முடைய பரம்பரை, ஆச்சாரிய பரம்பரை பெருமாள் தொடங்கி நம்மாழ்வார் வரைக்கும் எப்படி வந்தது என்ற விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். போன வாரம் சொன்னேன், நம்ம ஆச்சாரிய பரம்பரைய ஒரு ஒரு வழி தெரிஞ்சுக்கிச்சே, நம்மாழ்வார் தொடங்கி பெருமாள் தொடங்கி நம்மாழ்வார் வரைக்கும், அப்புறம் நம்ம நம்மாழ்வார்லேருந்து நாதமுனிகள், அப்புறம் நம்மாழ்வார் நாதமுனிகள் தொடங்கி பாஷ்யக்காரர் எம்பெருமானார் வரைக்கும், எம்பெருமானாரிலிருந்து தொடங்கி சுவாமி தேசிகன் வரைக்கும், அப்புறம் தேசிகன்லிருந்து தொடங்கி இன்னைக்கு இருக்கிற ஆச்சாரியர்கள் வரைக்கும், இந்த ஆச்சாரிய பரம்பரைகள் இந்த மாதிரியாக இந்த வழியில் இந்த ஆச்சாரிய பரம்பரையை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம்னு போன வாரம் சொன்னேன். அதில் போன வாரம் எம்பெருமான் தொடங்கி இந்த சம்பிரதாயம் வந்ததுன்னு சொன்னேன். ஆனால் இன்னும் கூட சில மதங்களில் நாங்களும் பகவானை தான் முதல் ஆச்சாரியராக கொண்டிருக்கிறோம் என்பதாக சொல்கிறா. பகவானத்தோட இப்போ சங்கர மதம், இங்கே சங்கர மதம் உலகத்தில் ரொம்ப ஃபேமஸ், அத்வைதம்னா ரொம்ப ஃபேமஸ் தான். அதே மாதிரி இங்கே பாரத தேசத்தில் மாத்வர்கள் அவாளும் இருக்கா, எல்லாரும் பிராமணர்கள் தான். அவாள்லாம் கூட இந்த பெருமாள், அப்புறம் பிரம்மா, அப்புறம் பிரம்மாவனுடைய மானச புத்திரர் இருக்கார் வசிஷ்டர், அப்புறம் வசிஷ்டருடைய புத்திரர், அவருடைய பேரன் பராசரர், அப்புறம் பராசரருடைய சிஷ்யர் வியாசர். வியாசர் தான் பாரத தேசத்தினுடைய எல்லா வைதிக மதத்துக்கும் ஆதாரமான ஒரு மகாத்மா வியாசர் தான். அவர் தான் எல்லா வேதங்களையும் தொகுத்தவர், எல்லா புராணங்களையும் எழுதினவர், மகாபாரதத்தையே எழுதினவர், எல்லா தர்மசாஸ்திரங்களுக்கும் மூல புருஷர். வியாசர் சாட்சாத் பகவானுடைய ஒரு அம்சாவதாரம். அவர் தான் வேதாச்சாரியர்னே சொல்லுவா. அதனால் பாரதம் பூராக, இந்து தர்மம் பூராக, எல்லாத்துக்கும் ஒரே மூல புருஷர்னு சொன்னால் வியாசரை தான் சொல்லணும். நம்ம சம்பிரதாயத்தில் கூட வியாசர் ரொம்ப, அவருடைய பிரம்மசூத்திரத்தை தான் பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணி இந்த நம்முடையதான ராமானுஜ சம்பிரதாயத்தை நிலைநாட்டியிருக்கார். அதனால் எம்பெருமானே வியாசராக அவதரித்தார். வியாசருடைய அம்சம், பெருமாளுடைய அம்சம்தான் வியாசர். இதெல்லாம் கூட பெரியவா நிறைய சொல்லியிருக்கா. கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் விதி நாராயணம் பிரபும் என்பதாக கூட சொல்லியிருக்கார் பராசரர், சொல்லியிருக்கார். அதனால வியாசரை கொண்டு தான் நம்ம இன்றைய சம்பிரதாயம்னு எல்லாரும் சொல்வோம். அந்த வியாசருடைய அனுகிரகத்தினால தான் சங்கராச்சாரியருடைய பூர்வாச்சாரியர்கள் கௌடபாதர் கோவிந்தபாதர்லாம் சொல்லுவா. அவ நேராக வியாசர்கிட்ட கேட்டு அவர் சொன்ன பிரகாரம் அத்வைத சம்பிரதாயத்தை கொடுத்தார் அப்படின்னு அவ கூட சொல்றா. அதை நான் ஒன்றும் மறுக்க போறதில்லை. அதே போல தான் வியாசுரை சாட்சாத்து அவரை சேவிச்சு வியாசுரை சாட்சாத் கரிச்சு தான் மத்வாச்சாரியர் கூட அவர் துவைத்த சம்பிரதாயத்தை உருவாக்கினார்னு சொல்றா. ஆனால் இப்படி எல்லாரும் அவா வியாசர் பேரை சொல்றதுல ஒரு சங்கடம் வருது. ஏன் வியாசர் இவன் அத்வைத்த சொல்லி கொடுத்தாரா இல்லைன்னா துவைத்தத்தை சொல்லி கொடுத்தாரான்னு சந்தேகம் வந்துடும். இப்போ இவ சொல்றதுலாம் நிஜமா பொய்யானே கண்டுபிடிக்க முடியல. அத்வைதத்தை பிரச்சாரம் பண்ணவரும் எனக்கு வியாசர் தான் நேராக வந்து சாட்சாத்தா உபதேசம் பண்ணார், எனக்கு அப்படியே சாட்சா்காரமாக அப்படியே யோகத்தில் வந்து கொடுத்தாருன்னு சொல்கிறார். மத்வாச்சாரம் வியாசர் தான் எனக்கு நேராக கொடுத்தாருங்கிறார். இன்னும் இருக்கிற விஷயங்களை பார்த்தோன்னா இது துவைத்தம் வேறு அத்வைத்தம் வேறு. துவைத்தம்னா உலகத்தில் பிரம்ம மாத்திரம்தான் இருக்குது, வேறு எல்லாமே போய் தான், நம்ம எல்லாம் நினச்சிக்கிறதெல்லாம் மொத்தம் போய் தான், உலகமே போய் தான், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவரோ என்ன சொல்கிறார், எல்லாமே இருக்குது, சத்தியம்னா ஒன்று கூட பொய்யே கிடையாது, எல்லாம் வெவ்வேறு தாங்கிறார். எல்லாம் ஒன்று தான் அத்வைதத்தில் சங்கராச்சாரியர் சொல்கிறார், எல்லாம் வெவ்வேறு தான் அவர் துவைதத்தில் சொல்கிறார். ரெண்டு பேரும் சொல்கிறார் வியாசர் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாருன்றார். அதனால் இவா சொல்கிறது நியாயமாக என்ன நிஜமாக பொய்யா என்ன, இப்போ என்ன வியாசருக்கே குழப்பமா அப்படின்னா நாமே ஏதோ ரொம்ப சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஆனால் நம்ம ஆச்சாரியால் சொல்லிச்சு, நம்ம ஆச்சாரியால் நமக்கு முதல்ல முக்கியமான ஆச்சாரியர் நம்மாழ்வார் தான் சொல்கிறோம். நாம் வியாசர் வந்தார் நேராக கண்ணில் தோன்றினார் பார்த்தார் எங்களுக்கு சொன்னார்னு நாம் சொல்கிறது கிடையாது. எந்த வியாசருடைய சம்பிரதாயத்தை, வியாசருடைய பிரம்மசூத்திரத்தை அதை வியாக்கியானம் பண்ணித்தான் நம்ம பாஷ்யக்காரர் இவ்வளவு விசாரமாக இந்த வைசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை உருவாக்கி இருந்தாலும், அவர் நம்ம ஆச்சாரியார் ராமானுஜர்லாம் சொன்னது நமக்கு ஆச்சாரியம் நம்மாழ்வார் தான் ஆச்சாரியம். ஏன்னா நமக்கு நம்மாழ்வார் தான் நமக்கு ஆச்சாரியனாக இருந்து நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணி அந்த வழியாக தான் வந்தது. நம்மாழ்வார் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ, நாதமுனிகள் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ, அவள்லாம் சொல்லிக் கொடுத்தது என்னென்ன, வியாசர்ன்ற பெரிய மகரிஷி என்னென்ன உபதேசம் பண்ணாரோ அதை நாங்கள் எங்கள் சித்தாந்தமாக நாங்கள் சொல்கிறோம் தான் நாம் சொல்கிறோம். நமக்கு வியாசர் நேராக வந்தார் அப்படின்லாம் நாம் சொல்லி யாரையும் குழப்பறது கிடையாது. அதனால் நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு நேர்மைக்கு மாறான ஒரு வார்த்தை கூட சந்தேகப்படும்படியா ஒரு வார்த்தை கூட நம்ம சம்பிரதாயத்தில் கிடையவே கிடையாது. அதில் இப்போ நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது எம்பெருமானிலிருந்து நம்மாழ்வாருக்கு எப்படி இந்த ஆச்சாரிய பரம்பரை இறங்கி வருதுன்றதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். எம்பெருமான் தொடங்கி ரிஷிகள் முகமாக சனாதன தர்மம்னும் வைதிக சம்பிரதாயம்னும் வேத மதம்னும் வைதிக மதம்னும் இப்படி இருந்ததான இந்த மதத்தில் பல ரிஷிகள்லாம் தோன்றி தோறஞ்சு மறைஞ்சு போயிட்டான்னு சொல்லிகிட்டே இருந்தோம் இல்லையா. அவா சிஷ்ய பரவிகள்லாம் மறைஞ்சு போயிட்டான்னு சொன்னபோது இந்த அவா உபதேசித்ததெல்லாம் ரொம்ப பக்தி யோகம் என்றது தான் ரொம்ப பிரதானமாக உபதேசம் பண்ணிட்டு வந்தா. ரிஷிகள் எல்லாரும் யோகத்தை தான் முக்கியமாக உபதேசம் பண்ணிட்டு வந்தா. ஆனால் இந்த யோகம்ன்றது இந்த கலியுகத்துக்கு ரொம்ப அசாத்தியமான விஷயமா, அது யாராலும் அனுஷ்டிக்க முடியாத அளவில் ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது. இப்போ நம்முடைய மனசுலாம் வேற ஒரு மாதிரி பக்குவத்தில் இருக்கு. இப்போ கலியுகம்னு சொல்கிறோம், இதுக்கு முன்னாடி துவாபர யுகம்னு சொல்கிறோம், அதுக்கு முன்னாடி திரேதாயுகம், அதுக்கு முன்னாடி கிருதயுகம்னு சொல்கிறோம். அந்த யுகங்கள் எல்லாம் ஒரு தியானம் பண்ணுறதுங்கிறது அது ரொம்ப சுலபமான விஷயமா இருந்தது. அதுவும் கிருதயுகத்தில் சொல்லச்சே தபஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் மனசை ஒருமுகப்படுத்திண்டு கொஞ்சம் அமர்ந்தாலே மனசு தானே சாந்தமாக ஒருமுகமாக இருக்கும். அதனால் தியானம் பண்ணுறது தபஸ் பண்ணுறதெல்லாம் அப்போ சாத்தியமாக இருந்தது. ஏன்னா அந்த அப்ப சூழ்நிலையே அப்ப இருக்கிற அப்ப இருந்த காத்து அப்ப இருந்த காலமே எப்படிப்பட்டதுன்னா மனசுக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியதாயும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாயும் அது மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் நல்லவாளா இருந்தா போறோம் தியானம்லாம் தானே கை கூடி வந்துடும். தபஸ் ரொம்ப சுலபமா இருந்தது, யோகம் கட்டமா இல்லை. ஆனா கலியுகம் ஆரம்பிச்ச பிறகு இதெல்லாம் சாத்தியமா இருக்காது. ஏன்னா கலிபுருஷனுடையதான கொடுமை தான் எங்கேயும், அது காத்துலயே கலந்துருக்கும், நிக்கிற பூமியில கலந்துருக்கும், நம்ம பேச்சில தானே கலந்துரும். அதனால இந்த கலியுகத்துல ரொம்ப சிரமம், யோகம் தியானம் எல்லாம் ரொம்ப சிரமம். கலியுகத்துக்கு எளிமையான வழிய கட்டாயம் உபதேசம் பண்ணணும்னு பெருமாள் ஒரு வழியை ஏற்படுத்தினார். அதை நம்மாழ்வார் வழியாக நமக்கு எல்லாம் ஏற்படுத்தினார். அதான் ரொம்ப முக்கியம். அது நம்மாழ்வார் வழியாக காட்டி கொடுத்தார். அது எப்படி காட்டி கொடுத்தார்னா, நம்மாழ்வாருடைய பிரபாவத்தை நாம் தெரிஞ்சுண்டோமானாலே நமக்கு நம்ம சம்பிரதாயத்திலேயோ இல்லை மற்ற சம்பிரதாயங்கள்லேயோ நாம் காணக்கூடிய பெருமைகள் என்ன, இல்லை மற்ற சம்பிரதாயத்தில் காணக்கூடிய என்ன குறைகள் என்ன, எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷத்தில் தெரிஞ்சுண்டுடலாம். அதான் நம்மாழ்வாருடைய பெருமை அதுதான். அதனால தான் நாம் நம்மாழ்வாரை கொண்டு தான் சம்பிரதாயம். சுவாமி தேசிகனும் சாதிக்கும் போது பெருமாள் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலேன்னு, இந்த மகர்ஷியான நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினால்தான் அவர் ஆசிரயிச்சதுனால்தான் நாம் ரொம்ப நேர்மையான வழியில் குரு பரம்பரையை ஆசிரயிச்சு எம்பெருமான சத்தியமாக உண்மையாக தப்பாமல் பெருமாள் திருவடியிலே நாம் தலை வைக்கிறோம் என்பதாக சாதிக்கிறார் நம்மாழ்வார், சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்போ நம்மாழ்வாருடைய வரைக்கும் எப்படி சம்பிரதாயம் வந்ததுன்னு பார்க்கணும். முதல்ல சொன்னோம், யோக சம்பிரதாயம் பாரதத்திலே பிரபாதமாக இருந்தது, எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருந்தது. ஆனால் இருந்தாலும் அந்த யோகத்தினுடைய கஷ்டம் அதனுடையதான சிரமங்களில் அது அப்படி அப்படியே சிஷ்ய பரம்பரையில் வந்து கடைசியில் க்ஷீணிச்சு போச்சு என்பதாக சொல்கிறோம். நமக்கே தெரியும் யோகம்ன்றது ரொம்ப ரொம்ப சிரமம், பிராணாயாமம் பண்ணுறது கூட படாதபோடு பட வேண்டியிருக்கு. அது மாதிரி மூச்சு விடாமல் பண்ணி அதுக்கு மேலே தியானம் பண்ணி அதை சொல்லச்சே யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தியானம் சமாதி இதெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மேலே மேலே போக வேண்டிய வழிகள் அது. இப்போ கலியுகத்தில் இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் அனுபவித்து தரிக்கக்கூடியவா இல்லைன்றதுனாலேயே அந்த சம்பிரதாயம் வந்து ரொம்ப க்ஷீணித்து போயிடுச்சு. பெருமாள் கலியுகத்துக்கு எளிதான வழியை காட்டுறதுக்காக நம்மாழ்வாரை முதல் ஆச்சாரியாக ஆக்கினார்னு சொன்னோம். அது எப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்மாழ்வாருடைய அவதாரத்தை தெரிஞ்சுக்கணும், அவருடைய சரித்திரத்தை சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும். இந்த பாண்டிய தேசம்னு சொல்கிறோம், தென்தமிழ்நாட்டிலே பாண்டிய தேசம்னு, அதில் இப்போவும் திருக்குறுகூர்ன்ற க்ஷேத்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த குருகூர் க்ஷேத்திரத்தை சுற்றி ஒரு குறுநில மன்னர் காரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சின்ன அவர் ஒரு சிற்றரசர், அவர் பாண்டிய தேசத்துக்கு உட்பட்டதான சிற்றரசர். அவருடைய தேவிகள் உடையனங்கைன்னு சொல்லுவார். அந்த காரின்னு உடையனங்கைன்னு சொல்லியிருக்கிற அந்த சித்தரசு இருந்தா இல்லையா, அவளுக்கு ஒரு நாட்டிலாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்படியே திவ்ய தேசங்கள்லாம் சேவிச்சுன்னு வரைச்சு திருக்குறங்குடி, திருக்குறங்குடியிலே நம்பி என்கிற பெருமாள் இருக்கு, ரொம்ப விசேஷமான பரிபூர்ண நம்பின்னு சொல்லுவாள், சுந்தர பரிபூர்ணன்னு சொல்லுவாள். 108 திவ்ய தேசத்துல இப்போ ரொம்ப விசேஷமாக அதுவும் ஒரு திவ்ய தேசமாக இருக்கு. திருக்குறங்குடி நம்பி எம்பெருமானை சேவித்த போது அந்த பெருமாள் சொப்னத்தில் பக்கத்தில் வானமாமலைன்ற க்ஷேத்திரம் இருக்கு, அந்த க்ஷேத்திரத்துக்குள்ளே பெருமாள் இருக்கார், அந்த பெருமாள் ஏரிக்குள்ளே இருக்கார், கோவில் மறைஞ்சு போயிடுத்து, அந்த மூர்த்தியை தேடி எடுத்து கோவில் கட்டினா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று அனுகிரகிச்சார். அந்த மாதிரி அனுகிரக பிரகாரம் அவள் அந்த சிற்றரசராக இருந்தவர் ஏரிக்குள்ளே இருந்து பெருமாளை வானமாமலை பெருமாள்னு சொல்வார், தெய்வநாயகன்னு சொல்லுவார். அந்த மூர்த்தியை தேடி எடுத்து பிரமாதமாக ஆலயம்லாம் நிர்மாணித்தார். இப்பவும் அது உயர்ந்த தெய்வ தேசமாக இருக்கு. வானமாமலை என்பது உயர்ந்த தெய்வ தேசம். அந்த அனுகிரகத்தினால நம்மாழ்வார் குழந்தை அவளுக்கு குழந்தையாக பிறந்தார். நம்மாழ்வார் பிறந்ததுக்கப்புறம்தான் அந்த ஆழ்வாருடையதான ஒரு வித்தியாசமான ஒரு நடவடிக்கை எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து பிரசன்னமான குழந்தையாக இருந்தது, ஆனால் அழவும் இல்லை, வேறு எந்தமான நடவடிக்கையும் கிடையாது, சாப்பாடும் இல்லை, மல ஜலாதிகளும் இல்லை. குழந்தை ஆனால் எந்த விதமான ஒரு சேஷ்டையும் இல்லாமல் அப்படியே வளர்ந்துன்னு வருது. அவளுக்கு ரொம்ப பயமாக போயிடுத்து. அந்த சின்ன குழந்தைய அந்த குழந்தைய எடுத்துட்டு அவள் அம்மா உடையனங்கைன்னு சொல்லுவாள். அந்த உடையனங்கை அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் அங்க அந்த ஊர்ல திருக்குறுகூர்ல இருக்கிற ஆதி பொலிந்து நின்ற பிரான்னு சொல்லுவா. அந்த பிரான் பெருமாள் ஆதி பிரான் பொலிந்து நின்ற பிரான்னு சொல்லுவா. அந்த பெருமாளுடைய சன்னதியில குழந்தைய எடுத்துட்டு போய் வேலை பண்ணி, இந்த குழந்தை என்ன பண்ண போறேன் நான், ஒன்றும் பயமா இருக்கு, இந்த குழந்தை மேல புழைக்குமா புழைக்காதான்னு தெரியல, ஒன்றும் சாப்பிடவும் இல்லை, கண்ணை திறவுக்கவும் இல்லை, அழவும் இல்லை, சிரிக்கவும் இல்லை, மலஜலமும் இல்லை, ஆனால் குழந்தை பிரசன்னமாக இருக்கு, ஆனால் நன்னா தான் இருக்கு, பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பெருமாள் சன்னதியில் போய் சேர்த்தா. அப்போ அந்த குழந்தை அப்படியே தவழ்ந்து போய் பக்கத்தில் ஒரு புளிய மர பொந்தில் யோகாசனம் போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கும். அப்படி உட்காந்த குழந்தை தான் அதுக்கப்புறம் அப்படியே அன்ன ஆகாரம் இல்லாமல் கண்ணை திறக்காம யாருடனும் பேசாமல் அப்படியே யோகாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த குழந்தை பகவத் தியானமே பண்ணிண்டு அப்படியே அந்த மரப்பொந்தலையே வளர்ந்து 16 வயசு பெரியவன் ஆயிட்டாரு. இதுதான் ரொம்ப அதிசயம். இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டியில் பிறந்ததிலிருந்து ஒரு சொட்டு தீர்த்த பானமோ இல்லை ஒரே ஒரு சோறு ஒரு ஒரு பருக்க சாதமோ இல்லை யாரோ கண் திறந்து ஒருத்தரோட பேசுறதோ இல்லை ஒருத்தரோட ஒரு மல விசர்ஜனாதிகள்லாம் பண்ணாமல் ஒன்றுமே இல்லாமல் ஒரு குழந்தை அப்படியே செடி கொடி வளர்ற மாதிரி வளரும்ன்றது இந்த பிரபஞ்சத்தில் சிருஷ்டியில் கிடையவே கிடையாது. இது எப்படி சாத்தியமாச்சு? இவர் எப்படி வளர்ந்தார்? இவர் என்னவா வளர்ந்தார்? இவரை யாரை வளர்த்தா? இவர் வளர்ந்தபோது என்ன பண்ணிட்டு இருந்தார்? இவர் என்ன யோசிச்சார்? இவர் என்ன பேச போகிறார்? இது ஒன்று மட்டுமே நம்ம சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரிய பலம். என்ன பலம்னா, இவர் வளர்ந்தது அன்ன ஆகாரத்தினால இல்லை, பகவானுடைய அனுகிரகத்தினாலே வளர்ந்தார். பகவானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் தான் இருக்குது. ஆனால் சாப்பிடாமல் இருக்க முடியிறதா? தூங்காமல் இருக்க முடியிறதா? ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கலாம், ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் தூங்காமல் இருக்க முடியாது. இந்த மனுஷன் சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை, யாரோட பேசவும் இல்லை, மல விசர்ஜனங்களும் கிடையாது. அப்படியே ஒரு பவித்திரமான ஏதோ ஒரு கல்பக விருட்சம் வளர்ற மாதிரி வளர்ந்துட்டார். அதுதான் பகவானுடைய அனுகிரகம்தான். இவர் பகவானையே அனுபவிச்சு பகவத் அனுபவமே தான் இவருக்கு சாப்பாடா, பகவத் அனுபவம் தான் இவருக்கு தீர்த்தமா, பகவத் அனுபவம் தான் இவருக்கு மேற்கொண்டு எல்லா சக்தியுமா, இப்படி ஒரு பெரிய ஒரு மகர்ஷி வளர்ந்தார்னா அவர் நமக்கு என்ன உபதேசம் பண்ணாரோ அதை காட்டிலும் சத்தியமான ஒரு தத்துவ ஞானம் வேற யாராலையும் உபதேசம் பண்ணவே முடியாது. நான் கூட பேசுகிறேன், இங்கெல்லாம் பேசுகிறேன், எல்லாரும் பேசுகிறோம்னா நாம தான் நம்ம சாப்பிட்டதுனால உடம்புல சக்தி வருது. அது என்னமோ சாப்பிட்றோம், ஏதோ சாதம் சாப்பிட்றோம், இல்லை வேறு ஏதாவது ட்ரிங்க் சாப்பிட்றோம், ஏதோ தீர்த்தம் சாப்பிட்றோம், இந்த மாதிரி. ஆனால் இதுதான் இந்த மாதிரி நீராகாரமோ இல்லை இந்த மாதிரி ஆகாரமோ தான் நமக்கு பேச சக்தியை கொடுக்கறது. அந்த உப்பு புளிக்காரத்தினாலே நாம் பேசுகிற மாதிரி நம்மாழ்வார் பேசினார்னு யாரும் சொல்லவே முடியாது. நமக்கு பேசுறதெல்லாம் இந்த சரீரத்தில் இருக்கிறது இந்த மாதிரியான அழுகக்கூடிய வஸ்துகள் தான் நம்மளை பேச வைக்கிறது. ஆனால் நம்மாழ்வாரை பேச வச்சது அவருடைய பக்தி மாத்திரம் பேச வச்சது, பெருமாளுடைய அனுகிரகம் மாத்திரம் பேச வச்சது. ஆழ்வார் சொல்லும்போது தானே பாசுரத்தில் சொல்லியிருக்கார், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே கண்கள் நீர் மல்கின்னு. பகவானே தான் சாப்பாடு, பகவானே தான் தீர்த்தம், பகவானே தான் எல்லாமா, இப்படி ஒரு மகர்ஷியாக வளர்ந்தார் அவர். அதனால தான் அவர் பேசின பேச்சு மாத்திரம் போகும் நம்ம சம்பிரதாயத்தில். அதனால தான் நம்மாழ்வார முதலாச்சாரியராக சொல்கிறோம், அவர் பேசினது போகும். அவர் என்ன பொய்யா சொல்லியிருக்க போகிறார்? எந்த பெருமாள் அவரை காப்பாற்றினாரோ அவர் நம்மளையும் காப்பாற்றுவார். எந்த பெருமாள் தான் நமக்கு கத்தின்னு அவர் சொன்னாரோ அந்த பெருமாள் தான் நமக்கும் கத்தியாக இருப்பார். அவர் என்ன ஆத்மாவை பற்றி பெருமாளை பற்றி இல்லைன்னா சரணாகதியை பற்றி என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதுவே தான் நிச்சயமாக பொய்யில்லாத வழியாக இருக்கும். அதனால் ஏதோ சாப்பிட்டுட்டோ கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோ எழுந்து வந்து ஏதோ பொழுது போகிறதுக்கோ இல்லை ஒரு நல்ல எண்ணத்தினாலேயோ மற்றவா சொல்லிக் கொடுக்குற எந்த சம்பிரதாயத்தை காட்டிலும் எந்த தத்துவ உபதேசங்களை காட்டிலும் நம்மாழ்வாருடைய உபதேசம் மாதிரி பரிசுத்தமாயும் பொய்யில்லாததாயும் நிச்சயமாக நமக்கு நல்ல வழியை காட்டக்கூடியதாயும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வேற ஒன்றும் இருக்காதுன்றதுனால தான் நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்தியை திருவாய்மொழின்னு உசத்தையாக பேர் வச்சா. வாயிருந்து பேசினவா நம்ம வாய்மொழி அவா பேசினதெல்லாம். ஆனால் நம்மாழ்வார் மாதிரி திருவாய்மொழியாக யாராலையும் பேச முடியாது. ஏன்னா அந்த வாய்மொழிக்கு தான் சுத்தி இருக்கு. அதனால தான் அந்த திருவாய்மொழி என்பதாக சொல்லுவா. இப்படி நம்மாழ்வார் ரொம்ப உசத்தையாக ரொம்ப மகரிஷியா இருந்தார். அதனால தான் நம்ம சம்பிரதாயத்தில் நம்மாழ்வார ரிஷின்னே சொல்லுவார். பட்டர் முதலிய மகான்கள் சொல்லும் போது கூட ரிஷின் ஜுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதிதம் சஹசிரசாக்காம் யோத்ராட்சீத் திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம் என்பதாக சாதிச்சார் பட்டர். ரிஷிம் ஜுஷாமகேன்னு அவர் சாட்சாத் ரிஷின்னு அவர் அவரிடத்துல தான் நாங்கள் ஆசை வச்சுருக்கோம், அவரை தான் நாங்கள் சேவிக்கிறோம் என்பதாக பட்டரும் சாதிச்சோம். அதே சுவாமி தேசிகனும் பாதுகாத்துக்காசத்தை சாதிக்கிட்டே சொல்கிறார். தமிருஷிம் தாம்ச பாதுகாம் வந்தே விஷ்ணு பதாசக்தம் தமிருஷிம் தாம்ச பாதுகாம் அந்த அந்த ரிஷியை சேவிக்கிறேன்னு அவர். அதனால் நம்மாழ்வார்னா வெறும் ஆழ்வார் என்ற ரீதியில் மாத்திரம் ஒரு தமிழ் பதத்தினால தெரிஞ்சுக்காம அவர் சாட்சாத்தா ரிஷி என்கிறதான திருஷ்டியில தான் பார்த்துருக்கா. ரிஷின்ற திருஷ்டியில் பார்க்கறத காட்டிலும் ஆழ்வார்ன்ற சப்தத்தினாலே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப வசதி தான். ஆனால் இது ரிஷின்ற சப்தம்னா பாரத தேசத்தில் ரொம்ப பாப்புலர். ரிஷின்னு சொன்னா தான் அவளை ரொம்ப வசதியாக நினச்சிக்கிற சுபாவம் உண்டு. அதுக்காக சொல்கிறார் அவள்னா ரிஷி தான் அப்படிங்கிறார். அதனால் ரிஷியினுடைய மூலம்லாம் பார்க்கக்கூடாது, ஏன்னா ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். இன்னும் வியாசர் முதலான மகான்கள்லாம் கூட அவளுடைய மூலத்தை நாம் பார்க்க முடியாது. ஆனால் அவள் உபதேசம் பண்ணதெல்லாம் சாட்சாத் சர்வேஸ்வரனுடைய திருவாக்காகவே இருக்கிறத பார்க்குறோம். வியாசர் தான் கீதையை கொடுத்தார். கண்ணன் இப்படி பேசினார்னு கீதையை வியாசர் தானே கொடுத்துருக்கார். அதனால் ரிஷிகளுடைய மூலத்தை பார்க்கக்கூடாது. அதனால்தான் நம்மாழ்வார் ரிஷி தான், அவருடைய மூலத்தை பார்க்கக்கூடாது. ஏன்னா அவர் பிறந்தது பிராமண வம்சம் இல்லை, அவர் பிறந்தது நான்காவதான சூத்ர வம்சம்தான். ஆனால் ரிஷிகள் எங்கே வேணால் பிறக்கிறா. அதனால தான் சொன்னார் ரிஷி மூலம் நாம் பார்க்கறது இல்லைன்றதை இங்கேயும் நாம் கடைபிடிக்கிறோம். அதுக்காக சொன்னோம் இப்படி நம்மாழ்வார் வசத்தியான அப்படியே ரிஷியாகவே வந்து அவதாரம் பண்ணினார். இப்போ இப்படி அவதாரம் பண்ணினாலும் ஒரு விஷயம் ரொம்ப அவசியம். இப்போ தான் நாம் சொன்னோமே ஆச்சாரிய சம்பந்தம் தான் எல்லாத்துக்கும் அவசியம்னு சொன்னோம் இல்லையா. நம்மாழ்வாருக்கும் ஒரு ஆச்சாரியர் வேணும். எவ்வளோ வசத்தியான கண்ணனும் கூட எல்லாம் தெரிஞ்ச கண்ணனும் கூட ஒரு சாந்தேபினின்ற ரிஷியினிடத்தில் போய் அவர் ஆச்சாரியராக அவரை சேவிச்சு அவரிடத்துல 64 கலைகளும் கத்துண்டார்னு பாகவதத்தில் புராணங்கள்லாம் சொல்கிறோம். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் தானே தான் தோன்யா ஸ்வயம் ஞானியாக இருக்கிறதுன்றது அது உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு கிடையாது. அது தப்பான வழி. நிறைய பேர் அப்புறம் தானே ஸ்வயம் ஞானியாக அவாவா ஏதாவது சொல்லிட்டு ஆரம்பிச்சுருவா. அதனால் கண்ணன் அவருமே ஒரு ஆச்சாரியனிடத்தில் போய் தான் சிஷ்யனாக இருந்து அப்படித்தான் அவரிடத்துல கத்துண்டார்னு பாகவதத்தில் பார்க்குறோம். இதே மாதிரி ராமனே அவதாரம் பண்ணபோது பெருமாள் வசிஷ்டரிடத்துல ஆசிரமத்தில் அவரிடத்துல அத்தியனம் பண்ணித்தான் அவர் ஆச்சாரியனாயும் தன் சிஷியனாயும் காட்டின்றார். இப்படி பெருமாளே கூட அவதாரம் பண்ண ஆச்சாரிய சம்பந்தத்தை அவசியம்னு உலகத்துக்கு காட்டுறார்னு. அப்போ இப்போ சொன்ன நம்மாழ்வார் அவருக்கு ஒரு ஆச்சாரியன் போகணும். அவர் எவ்வளவு தான் ஞானியாக இருந்தாலும் இந்த ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஞானி என்பது லோகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கவே கூடாது. அதனால் நம்மாழ்வாருக்கு விஸ்வக்சேனர் பெருமாளும் தாயாரும் அனுப்பிச்சு அவருக்கு ஆச்சாரியராக வந்து இவருக்கு சமாசீனம் அதாவது சங்கச்சக்கரதாரணம் திருவிலட்சணை பொறித்தல்னு சொல்கிறோமே அதை பண்ணி வச்சார் என்று நம்ம பரம்பரையில் பெரியவாள் சொல்லி கொடுத்துருக்கா. இப்போ விஸ்வக்சேனர் பெருமாளும் தாயாரும் நியமித்து வந்தார்னு சொல்கிறோம். ஆக விஸ்வக்சேனர் நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியர். விஸ்வக்சேனர்னா யாருன்னு முதல்ல கொஞ்சமாக சொல்கிறேன். இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் நிர்வகிக்கிறதுக்கு பெருமாள் விஸ்வக்சேனர் என்று ஒரு அதிகாரியை வச்சுருக்கார் ஸ்ரீவைகுண்டத்தில். எப்படியா இருந்தாலும் ஒரு பாஸ்ன்னு இருந்தார்னா அவரே எல்லாத்தையும் நேராக செய்ய போகிறதில்ல. அவர் அதுக்கு கீழே ஒரு பிரசிடென்ட்டு வச்சுப்பார், வைஸ் பிரசிடென்ட்னு வச்சுப்பார், இல்லைன்னா ஜென்ரல் மேனேஜர்னு வச்சுருப்பார், எப்படி டைரக்டர்ஸ்னு வச்சுப்பார். இது மாதிரி இப்படி தான் ஒவ்வொருத்தர்கிட்ட இந்த பவரை டைல்யூட் பண்ணி கீழே கொடுத்துருப்பா. அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பிரபஞ்சம் பூரா எத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத் வியவஸ்திதம் என்பதாக சொல்கிறா. இந்த பிரபஞ்சத்தும் மொத்த நிர்வாகத்தையும் பார்த்துக்கிறதுக்கு நிர்வகிக்கிறதுக்கு விஸ்வக்சேனர் என்று ஒரு நித்திய சூரி ஆதிசேஷன் கருடன் அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள் என்ற வரிசையிலே சொல்லுவார். அந்த விஸ்வக்சேனர்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கார். அவர் தான் அந்த வைகுந்தத்துக்கும் மொத்தத்தையும் அதிகாரி. அவர் இந்த பிரபஞ்சத்துக்கும் மொத்தத்துக்கும் அதிகாரி. அவர் அவர் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ரொம்ப அந்தரங்கமான சிஷ்யர். எம்பெருமான் பிரம்மா வழியாக வேதங்களை உபதேசம் பண்ணார்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் பிராட்டி பெருமாளிடத்திலே ஒரு சமயம் கேட்டாலாம் ஏகாந்தமா கேட்கிறா, எல்லாருக்கும் நன்மையை தரக்கூடியதாயும் ரொம்ப எளிமையா இருக்கக்கூடியதாயும் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் எல்லா நன்மைகளையும் தரக்கூடியதாயும் ஒரு வழியை நீங்க சொல்லுங்கோ என்பதாக பெருமாளிடத்துல பிரார்த்தி கேட்கிறா. பெருமாள் சொல்லியிருக்கலாம், வேதம் தான் எல்லாருக்கும் நல்லது, வேதத்துல சொல்றது எல்லாத்தையும் பண்ணணும், எத்தனையோ உபதேசங்கள் பெருமாள் எப்படி நிறைய சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் சுருக்கமா கேட்ட, ஆனா பலன் மொத்தமா இருக்கணும்னு சொன்ன. பிராட்டியினுடைய அந்த கேள்விக்கு பெருமாள் ரொம்ப ஆசையா ஒரு சின்ன உபாயம் ஒன்று சொல்லி கொடுக்குறார். என்ன உபாயம்னா, அந்த வேதத்திலேயே ஒரு ரெண்டு வாக்கியம் அது வெவ்வேறு இடத்துல இருக்கு. கடவல்லின்னு சொல்லுவா, அந்த கடவல்லின்ற வேத பாகத்துல ரெண்டு வாக்கியம் அது வெவ்வேறு இடத்துல இருக்கு. அந்த ரெண்டு வாக்கியத்தையும் சேர்த்தார் பெருமாள். ரெண்டு வாக்கியத்தையும் சேர்த்து இந்த மந்திரம், இந்த இத மந்திரமா, ரெண்டே ரெண்டு வாக்கியம் தான், இத மந்திரமா. என்ன டைம், என்ன டைம் கரெக்டா இருக்கும் இல்லையோ? எனக்கு டைம் இருக்கு, இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருக்கு. பெருமாள் அந்த ரெண்டு வாக்கியத்தை மாத்திரம் சேர்த்து எடுத்து எல்லா வேதத்துக்கும் சாரமா, எல்லா ஞானத்துக்கும் சாரமா, எல்லா நன்மைகளுக்கும் மூலமாக இந்த வாக்கியத்துல உள்ளதான இந்த தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம், இதை யார் கடைபிடிக்கிறாளோ அவளுக்கு எல்லா விதமான க்ஷேமத்தையும் கொடுக்குறேன், இதுவே மோக்ஷ பரியந்தமான புருஷார்த்தத்தை சாதிச்சு கொடுக்கும் என்று அந்த சித்தாந்த சாரத்தை அந்த ரெண்டு வாக்கியத்தினாலே சொல்லி கொடுத்துட்டார், உபதேசம் பண்ணாராம். அந்த ரெண்டு தான் நம்ம துவய மந்திரம்னு நம்ம ஆச்சாரியால் சொல்றா. அந்த துவய மந்திரத்தை தான் சமாசிரண காலத்திலே நம்ம சம்பிரதாயத்துல உபதேசம் பண்றோம். அதனால நம்ம சம்பிரதாயம் முக்கியமாக அந்த துவயத்திலே சொல்லப்பட்டதான சரணாகதி என்கிறதான உயர்ந்த சாஸ்திரத்தை கடைபிடிச்சு வர்றதுனால நம்ம சம்பிரதாயத்தை சரணாகதி சாஸ்திரம்னு சொல்றோம், இல்லைன்னா துவய சம்பிரதாயம்னு ஒரு வார்த்தை. அது துவய சம்பிரதாயம்ன்ற வார்த்தையோட சரணாகதி சம்பிரதாயம்ன்ற வார்த்தை ரொம்ப பிரசித்தமா போயிடுத்து. அதனால தான் நாம துவய சம்பிரதாய துவயத்தின் வழியாக பெருமாள் நமக்கு செய்ய வேண்டியதான நன்மைகளை எல்லாம் தான் சங்கல்பிச்சு உபதேசிச்சு இதுவே பரமஹிதம்னு பிராட்டி மோகமாக சொல்லி கொடுத்தத பிராட்டி விஸ்வக்சேனருக்கு உபதேசம் பண்ணி இந்த விஷயத்த நம்மாழ்வாரிடத்திலே உபதேசம் பண்ணி இந்த முகமாக இதை பிரவர்த்திக்க வேணும்னு அவள் ஆஜ்ஞாபிச்சதுனாலே நம்ம சம்பிரதாயத்துல பெருமாள் முதல் ஆச்சாரியர். பெருமாள் உபதேசிச்சதான துவய மந்திரத்தை பிராட்டி பெருமாளிடத்திலிருந்து கேட்டு இந்த சம்பிரதாயத்தை இந்த துவய மந்திரத்தின் வழியாக உபதேசம் பண்ணி பிரவர்த்தனம் பண்ணி பிரவச்சனம் பண்ணி பெரியதாக வேணும் என்ற திருவுள்ளத்தினால ரொம்ப கிருபையோட தாயார் ஜெகஜனின்னு சொல்றோமே, மகாலட்சுமின்னு சொல்றோமே, பெரிய பிராட்டியார்னு சொல்றோமே, இப்படி வைகுண்டத்திலிருந்து தாயார் திருத்தாயார் விஸ்வக்சேனருக்கு இதை உபதேசம் பண்ணி இந்த துவயத்தின் வழியான சம்பிரதாயத்தை நம்மாழ்வாருக்கு நீர் அனுகிரகிக்க வேணும்னு சொல்லி அனுப்பிச்சாலாம். அதனால இப்படி பெருமாளும் தாயாருமாக சேர்ந்து சங்கல்பிச்சு விஸ்வக்சேனரிடத்திலே இந்த விஷயத்தை பாரத்தை ஒப்படைச்சு அந்த பொறுப்பை விஸ்வக்சேனர் நம்மாழ்வாரிடத்திலே வந்து அவர் அனுகிரகிச்சு நம்மாழ்வாருக்கு இந்த சமாசேனம் என்கிற திருவிலச்சனை பொறித்தல் சக்கர சங்க சக்கர தாரணம் உபதேசம் மந்திரோபதேசங்கள்லாம் செஞ்சு நம்மாழ்வாருக்கு விஸ்வக்சேனர் பெருமாள் தாயார் நியமனத்தினாலே ஆச்சாரியர் ஆனார். இது நடந்தது 5000 வருஷம் முன்னாடி. அன்று தொடங்கி நம்ம சம்பிரதாயம் இப்போ நம்மாழ்வார் சம்பிரதாயம்னு நடந்துட்டு இருக்கு. அதனால தான் நாம மற்ற மகரிஷிகளுடைய பேரெல்லாம் இழுக்கிறது கிடையாது. நம்ம ஆச்சாரிய பரம்பரையில மற்ற ரிஷிகளுடைய பேரெல்லாம் இழுக்கிறது கிடையாது. ஏன்னா நமக்கு வந்திருக்கிற நேர்மையான நேரான சம்பிரதாயம் இதுதான், நம்மாழ்வார் வழியா தான் வந்திருக்கு. நம்மாழ்வாருக்கு விஸ்வக்சேனர் உபதேசம் பண்ண பெருமாள் தாயார் அனுகிரகிச்சு துவய மந்திரம் வழியாக அந்த சம்பிரதாயம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக இப்படி நம்மாழ்வார் ஆச்சாரியரானார்ன்றது இருக்கட்டும், ஆனால் நம்மாழ்வார் ஆச்சாரியரானதுமே கூட நம்மாழ்வார் 5000 வருஷம் முன்னாடி எழுதியிருந்தார், அந்த திருக்குறுகூர்லே புளிய மரத்து பொந்தில் இருந்தார், அவர் யாரோடையும் பேசாமல் இருந்தார் என்று சொன்னால் இப்போ அவர் எப்படி நமக்கு ஆச்சாரியர் ஆக முடியும்? நம்மாழ்வார் ரொம்ப சக்தி தான், நம்மாழ்வார் ரொம்ப ரிஷி தான், நம்மாழ்வார் மாதிரி ஒரு பிரபஞ்சத்துல ஒரு மகரிஷி கூட கிடையாது. இது எதுக்கு மனுஷால பத்தி பேசவே வேண்டாம். ஒரு மகரிஷி கூட கிடையாது நம்மாழ்வார் போல. பிறந்ததுல இருந்து ஒரு சொட்டு தீர்த்தம் கூட சாப்பிடாம அப்படியே பகவத் பக்தியே அவருக்கு சத்து, பகவத் பக்தியே அவருக்கு. அது சின்ன குழந்தையா அவர் பிறந்தது, இப்போ 3.5 கிலோவா பிறந்திருக்காருன்னு அவர் அப்புறம் 35 வருஷத்துல திருநாட்டுக்கு வெள்ளச்சே அவர் அதே அவர் என்ன அதே 3 கிலோவா இருந்தார், அதே 80 கிலோவானா இருப்பார் இல்லையா. அந்த மாதிரி இப்படி வளர்ந்தது மொத்தமே பகவத் பக்தியினாலேயே வளர்ந்தார். இந்த மாதிரி ஒரு ரிஷி பிரபஞ்சத்துல கிடையவே கிடையாது. அதனால அந்த நம்மாழ்வாருடைய அந்த அவர் ஜனிச்சது அவர் வளர்ந்தது அவர் அந்த பெருமை அந்த பெருமையை வச்சே நம்மாழ்வாரை என்னைக்கும் கை கூப்பலாம். நம்ம அவர் அப்படி நம்மாழ்வாருன்னு சொல்லச்சேவே கை கூப்பணும். அந்த திருமால் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலே என்பதாக சொன்னார் சுவாமி தேசியம். ஆனா இந்த நம்மாழ்வார் எப்படி நமக்கு ஆச்சாரியர் ஆக முடியும்? இப்படிதான் யாரோடையும் பேசலையே, பேசாதவர் எப்படி ஆச்சாரியர் ஆக முடியும்னா, இப்படி யாரோடையும் பேசாம வளர்ந்து அப்படியே யோக நிட்டையிலேயே இருந்தார். 16 வருஷம் நம்மாழ்வார் அப்படியே இருந்தார். அப்படி இருந்தவரை அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற தேசத்துல இருக்கிறவாள்லாம் ரொம்ப அதிசயமானா பாப்பா. ஒரு ராஜா வீட்டு பையன், அது மாதிரி பிறந்ததுலேருந்து ஒத்தும் பாரு ஒன்றுமே சாப்பிடலையாம், பால் சாப்பிடல, தீர்த்தம் சாப்பிடல, சாதம் சாப்பிடல, அப்படியே மரத்தில் அப்படியே அப்படியே யோகத்திலேயே இருக்காராம். இப்படியான அவரை பார்க்கறதுக்கு சேவிக்கிறதுக்கு சுற்றி எத்தனை பேர் வருவா சொல்லுங்கோ. இந்த மாதிரி இப்போ ஒருத்தர் சாப்பிடாமல் 10 நாள் இருந்தார்னா அவரை சுற்றி பெரிய டிவி கேமரா குருவே வந்துடாதான். அதுதான் எத்தனை பேர் வருவா. அவரை சேவித்த வாழ்க்கைலாம் அந்த அவருடைய சாநித்தியமே க்ஷேமம், அவரை சேவித்ததுனாலே எல்லா நன்மையும். அதனால இவர் ரொம்ப அதிசயமான சாமியார் ஆயிருந்தார். அந்த காலத்துல நம்மாழ்வார் மாதிரி ஒரு அதிசயமான சாமியார் எந்த காலத்திலயும் கிடையாது. இப்படி ரொம்ப பிரசித்தமாக இருந்தாலும் அவர் யாரோடையும் பேசல. ஆனா அவருடைய தேஜஸ் திவ்ய தேஜஸ் பாக்குறவாளுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுத்தது, க்ஷேமத்தை கொடுத்தது. அவர் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டார் நம்மாழ்வார். ஆனா அவர் பாப்புலாரிட்டி பத்தி அவர் அதை பத்தி சிந்தனையே இல்லை, யோஜனையே இல்லை, அவருக்கு அந்த ஸ்மரணமே இல்லை. அப்படியே பெருமாளை அப்படியே பகவானிடத்துல ரொம்ப பரிமாற்றங்கள், பெருமாளோடைய தான் பேசினதும் அவர் தன்னோடைய பேசினதும் எத்தனையோ சூழல்கள், எத்தனையோ சந்தர்ப்பங்கள், பெருமாள் செஞ்சிருந்த அவதாரங்கள், அந்த அவதாரங்கள் எல்லாம் அவருக்கு நேர காட்டினதும் இதெல்லாம் அப்படியே மானசீகமா அனுபவிச்சுட்டே அவர். எப்படி ஒரு குழந்தை இப்பெல்லாம் பாருங்க, இன்டர்நெட்டை பார்க்க ஆரம்பிச்சா, இன்டர்நெட்ல கேம்ஸை பார்க்க ஆரம்பிச்சா அதை தவிர வேற ஒன்றும் வேண்டாங்கிறது. அது மாதிரி நம்மாழ்வார் அந்த பெருமாளுடைய பழைய அவதாரங்கள், அவருடைய கல்யாண குணங்கள், அவர் இவரிடத்துலேயே வந்து பேசுறது, இவர் அவரிடத்துலேயே பேசுறது, இதை அப்படியே தியானிச்சுண்டு தியானிச்சுண்டு இப்படியே பெருமாள் விஷயமாவே காலம் அவருக்கு யோக தசையிலே போயிட்டு இருந்தது. எப்படி போயிட்டு இருந்த காலத்துல ஒரு 16 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் மதுரகவி ஆழ்வார்னு பின்னால நாம் கொண்டாடும் பணியா இருந்த மதுரகவிகள், அவர் அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு அயோத்தி வரைக்கும் போனார். அயோத்தி வரைக்கும் போனாவிட்டு ஒரு அதிர்ஷ்ட வசத்தினாலே அயோத்தியிலிருந்து அவருக்கு இங்கே நம்மாழ்வாருடைய திவ்ய தேஜஸ் அங்கேருந்து தெரியுது. அந்த தேஜஸை பார்த்துட்டு என்ன தேஜஸ்ன்னு தெரியலையே, இது என்ன திருவேங்கடமுடையானுடைய திவ்ய தேஜஸாக இருக்குமோ, ஜோதியாகி எல்லா உலகம் தோழும் ஆதிமூர்த்தின்னு சொல்கிறாளே, அதனால் அந்த ஜோதிஷாக இருக்குமோ அப்படின்னு அங்கே வந்து பார்த்தார். அங்கே பார்த்தா அதுக்கும் தெற்க தான் தெரிஞ்சுது அந்த ஜோதிஷ். ஓஹோ, திருவேங்கடமுடையானுடைய ஜோதிஷ் இல்லை இதுன்னு. அறவரச பெருஞ்சோதி அனந்த நின்னும் மணிமணங்கும் உயர் வெள்ளை அணையை மேவின்னு, இதுன்னா திருவரங்கத்தில் இருக்கிற ஜோதிஷா ரங்கநாதனா இருக்குமோன்னு நினைச்சிட்டு அங்கேருந்து வர்றார். அவருக்கு தான் அந்த ஜோதிஷ் தெரியுது, மற்றவாளுக்குலாம் தெரியல, ஆகாச அளவு தெரியுதேன்னு பார்த்துட்டே வர்றார். அங்கே வந்து பார்த்தா அங்கேயும் அவருக்கு அந்த ஜோதிஷ் இன்னும் தெற்க தெரியுது. என்ன ஜோதிஷா இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஆஹா, அப்படியா முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, இது என்ன ஜோதிஷ? ஒருவேளை திருமாலிருஞ்சோலையில் இருக்கிற அழகருடைய ஜோதிஷா இருக்குமோன்னு நினைச்சுன்னா அங்கே தேடினு வரார். இன்னும் தெற்கா வர அதை பார்த்தா அதுக்கும் தெற்கா இருக்கு இந்த ஜோதிஷ். இப்படியே தேடினே வந்தார். திருக்குறுகூருக்கு வந்தார். திருக்குறுகூருக்கு வந்து கொஞ்சம் அடுத்த ஊருக்கு தாண்டி போகிறார். அடுத்த ஊர் திருக்கோளூர், அவருடைய சொந்த ஊர் அது, மதுரகவி ஆழ்வாருடைய அவர் பிறந்த ஊர். அந்த ஊருக்கு பார்த்தா தான் கொஞ்சம் வடக்கா தெரியுது. ஓஹோ, இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டார் திருக்குறுகூருக்கு வந்தார். திருக்குறுகூர் வந்து கேட்குறாரு, இங்கே என்ன இவ்வளோ வெளிச்சமா இருக்கு, இது எங்கே இருக்கு இந்த ஜோதிஷி அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொன்னால், நீங்கள் எதை சொல்கிறீங்களோ தெரியல, இந்த ஊரில் ஒரு அற்புதமான சாமியார் ஒருத்தர் இருக்கார், அவரை சேவிக்கிறவர்களுக்கெல்லாம் எத்தனையோ அதிசயங்கள்லாம் நடக்கிறது, அவரை சேவித்தாலே நன்னா இருக்கு, அவரால் தான் இந்த பாண்டிய தேசம் பூரா செழிப்பாக இருக்கு, அவர் பிறந்ததுலேருந்து யாருக்கும் ஒரு குறையும் இல்லை, இவ்வளோ அங்கே தான் இருக்கார், கோவில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கோவிலுக்கு போகிறார். பொலிந்து நின்ற பிரான் சன்னதியில அந்த புளிய மரத்து பொந்துல நம்மாழ்வார் சேவிக்கிறார். பார்த்தா கண்ணை மூடி மூடின கண்ணோட இருக்கார், நெட்டையில இருக்கார் நம்மாழ்வார். ஒருத்தரோட பேசலையாம், பக்கத்துல கேட்கிறார் இவர் இதுக்கு முன்னாடி எப்ப கண் திறந்து பார்த்தார்னு. இவர் கண்ணை திறந்து பார்த்ததே கிடையாது, நாங்க இவரை கண்ணை திறந்து நாங்க பார்த்தது இல்லைன்னு சொல்றா. ஒருவேளை செவிடா இருப்பாரோ, ஊமையா இருப்பாரோ, அதனாலதான் இவர் ஒன்றும் கண்ணை திறக்கிறது இல்லை, பேசுறது இல்லை யாரோடையும். இவருக்கு முதல்ல என்ன கண்ணு தெரியுமோ தெரியாதோ, ஒருவேளை கண்ணும் தெரியாது காதும் கேட்காது வாயும் பேசாது, ஆனா இருந்தாலும் அவர் நிட்டையில இருக்காரு போல இருக்கு, சந்தேகமா இருக்கு. ஆனா இது பார்த்து இவர் சேவிச்சாலே ஒரு வசதியான ஒரு சந்தோஷமும் தெளிவுலாம் இருக்கு. என்னதான் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா, அதாவது ஒரு பக்கத்துல ஒரு சின்ன கல்லை எடுத்து அவர் பக்கத்துல சத்தம் வரா மாதிரி போட்டாராம். முதற்கவி ஆழ்வார் போட்ட உடனே அன்னைக்குத்தான் அப்பதான் கண் திறந்து பாக்குறாரு முதல் முதல்ல நம்ம ஆழ்வார். அது கூட அந்த சத்தத்துக்காக கண் திறக்கல, அது அப்படி சொல்லக்கூடாது. இந்த லோகத்துக்கு நமக்கெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம் அன்னைக்கு அவர் கண் திறந்தார். அவர் எந்த முகூர்த்தத்துல எந்த க்ஷணத்துல கண் திறந்தாரோ அது இந்த ராமானுஜ சம்பிரதாயம்னும் சனாதன தர்மம்னும் உபய வேதாந்த சம்பிரதாயம்னும் நம்ம எல்லாம் கொண்டாடிக்கிறோமே, நமக்கெல்லாம் இவ்வளவு இந்த ஆத்ம க்ஷேமத்தை தரக்கூடியதான இந்த சம்பிரதாயத்தினுடைய ஒரு நல்ல காலம் அது. அந்த அந்த முகூர்த்தம் அவ்வளவு சுப முகூர்த்தமாக கண் திறந்தார் அவர். அவர் கண் திறந்து நம்ம இவரை மதுரகவி ஆழ்வாரை கடாட்சிச்சார். உடனே பார்த்த ஓஹோ, இவர் காது கேட்கறது கண்ணும் திறக்கிறது, அதனால இவர் குருடரும் இல்லை செவிடும் இல்லை, ஆனால் ஊமையும் ஒன்றும் தெரியல, ஒன்றும் பார்த்து என்ன என்னன்னு கேட்க மாட்டேங்கிறார். நம்ம பேசினா பேசுவாரோ என்னோன்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறார். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு என்னமோ ஒரு ஒரு விடுகதை மாதிரி போட்டு கேட்குறாரு அவர். இவர் இந்த அளவுக்கு இருக்காரான்னு பார்க்கலான்னு கேட்டாரோ, அவர் சொன்ன அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கண்ணை மூடிட்டார். ஆஹா, ரொம்ப அருமையாக பேசுகிறாரே இவர், நம்ம எதிர்பார்த்த பதில சொல்லிட்டாரே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ரொம்ப பரமானந்து போட்டு விட்டார் இவர். இந்த முதற்கவி ஆழ்வார் அண்ணிலிருந்து அவருடைய சிஷியரா அங்கேயே இருந்து அந்த நம்மாழ்வாரிடத்திலேயே அப்படியே அன்வைச்சு, இதை காட்டிலும் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பியும் எனக்கு தெய்வமே வேற யாரும் இல்லை இந்த நம்மாழ்வார் என்று நம்மாழ்வாரிடத்தில் ஈடுபட்டிருந்தார். அன்றிலிருந்து நம்மாழ்வார் தான் 16 வருஷமாக பகவத் அனுபவம் பண்ணத அப்படியே அந்த பகவத் அனுபவத்தை பாசுரங்களாக அனுசந்தானம் பண்ணி அது திருவாய் மலர்ந்து மதுரகவி ஆழ்வார் கேட்கும்படியாகவும் மதுரகவி ஆழ்வாரை சுற்றி இருந்த திருக்குறுகோர் பரிஜனங்கள்லாம் கேட்கும்படியாகவும் பாசுரங்கள் பாட ஆரம்பித்தார். அதுதான் திருவாய்மொழி. அப்படியாக நம்மாழ்வார் 16 திருநட்சத்திரம் தொடங்கி அந்த பகவத் அனுபவத்தை பாட ஆரம்பித்தவர். அப்படியே ஒரு பாசுரம் பாடுவார், அந்த அனுபவத்தில் கொஞ்ச நேரம் இருப்பார், அப்படியே ஒரு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும், அப்புறம் திருப்பியும் அடுத்த பாசுரம் பாடுவார், ஒரு 10 நிமிஷம் 6 மணி ஆகும், திருப்பி ஒரு பாசுரம் பாடுவார். இப்படி பாசுரத்தை பாடுறதும் பகவானை நினச்சிக்கிறதும் பகவானிடத்துலேயே பேசுறதும் பெருமாளி உரிடத்துலேயே பேசுறதும் அந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாசுரங்களாக பாடப்பாட 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 பக்கத்தில் இருந்த மதுரகவி ஆழ்வார் அப்படியே எப்படி நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம், டேப்பில் ரெக்கார்ட் பண்ணுறோம், கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணுறோம், அது மாதிரி அவர் அப்படியே பாடப்பாட அவர் அப்படியே ஆழ்வாருடையதான அனுகிரகத்தில் கேட்ட உடனே மனசில் பதிச்சுண்டு அதை அப்படியே கேட்டு கேட்டு தானும் பாடிண்டு திரிதந்தாயிலம் தேவபிரானுடைய கரியகோல திருவுருக்காண்பண்ணான் பெரியவன் குருகோர் நகர் நம்பிக்காளுரியனாய் அடியேன் பெற்ற நன்மை பாவின் இன்னிசை பாடி திரிவனேனர். அப்படியே அவர் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை தானும் சந்தோஷமா பாடி பாடி மற்றவாளெல்லாம் பாட சொல்லி இப்படி இந்த திருவாய்மொழியானது கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துல பரவ ஆரம்பிச்சுது. ஆனால் இருந்தாலும் பறவினது ரெக்கார்டில் எழுதி வைக்கலை, யாரும் எழுத்து மூலமாக எழுதி வைக்கலை, அதனால திருப்பியும் மறைஞ்சி போயிடுச்சு. நம்ம ஆழ்வார் இப்படி 16 திருநட்சத்திரம் வந்து 35வது திருநட்சத்திரம் வரைக்கும் திருவாய்மொழியை பாடி 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 கடைசியில் திருவாய்மொழியை முடிக்கச்சே அப்படியே நம்மாழ்வார் மொத்தம் 4 பிரபந்தம் பண்ணியிருக்கார். திருவிருத்தன் தான் முதல்ல தொடங்கினார், பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும்னு ஆரம்பித்தார். அப்புறம் திருவருத்தம் பாடினார், திருவாசிரியம் பாடினார், பெரிய திருவந்தாதி பாடினார், திருவாய்மொழியை பாடினார், திருவாய்மொழியை பாடி கடைசியில் முடிக்கச்சு அப்படியே திருநாட்டுக்கு எழுட்டார். அந்த திருநாட்டுக்கு எழும்போது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார், அதுதான் ரொம்ப உத்தமமான சுவாரஸ்யமான வார்த்தை. அவர் என்ன சொன்னார், அவாவரச்சூழ் அரியை அயனை அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகோர் சடகோபன். இதுதான் நான் இதோ மோட்சத்தில் திரும்பிட்டேன், மோட்சத்துக்கு திரும்பிட்டேன், நான் மோட்சத்தை அடைஞ்சுட்டேன், இந்த மோட்சத்தில் இந்த வைகுண்டத்தில் ஒரு கால் உள்ளே வச்சுட்டேன், அடுத்த கால் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன். அந்த அடுத்த கால் உள்ள வச்சாச்சுன்னா திருப்பி யாரோடையும் பேச மாட்டார், யாரோடையும் பேச முடியாது. அதுக்கப்புறம் அவரோட யாரும் ஒரு வார்த்தை பரிமாறிக்க முடியாது. அவற்று வீடு பெற்ற குருவோர் சடகோபன், இதோ நான் மோட்சத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லிண்டு இந்த பாசுரத்தை முடிக்கிறார். இந்த மாதிரியாக அவதரிச்சு சுத்தராக அவதரிச்சு பரிசுத்தமாகவே அப்படியே ஜீவிச்சு பெருமாளுடைய அனுகிரகத்தினாலேயே வளர்ந்து பெருமாளையே நினைச்சிருந்து அதுவே சக்தியாயிருந்து அதனாலேயே வார்த்தைகளை சொல்லி அப்படி ஒரு ஹிருதயத்திலிருந்து வந்த பகவத் அனுகிரகம் பகவத் பக்தியே வார்த்தையா வந்த ஒரு ஒரு மகாத்மான்வா பிரபஞ்சத்துல கிடையாது. அவர் முடிக்கச்சே இதோ நான் மோட்சத்துக்கு தான் நுழைஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு முடிச்சு திருநாட்டுக்கு எழுந்தார். அதனால அவருடைய வார்த்தையை தவிர சத்தியமான வார்த்தை வேதத்துக்கு கூட அவ்வளவு பெருமை கொடுக்கல. நம்ம பெரியவா இவ்வளவு பெரிய வசந்தி, இவ்வளவு பெரிய மகிமை, இப்படியான இந்த மகிமையை வேதத்துக்கு கூட ஒத்துக்க முடியாத அளவுக்கு ஆழ்வாருக்கு நம்ம ஆச்சாரியால் முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கா. வேதம் ரொம்ப வசந்தது, வசந்ததை விட வசந்ததுன்னு ஒண்ணு உண்டுன்னு அது திருவாயும்படி நம்ம ஆழ்வாருடைய திருவாக்கு தான் வசந்தது. அவருடைய வழியில நாம வந்திருக்கோன்றதுனால நம்ம ஆச்சாரியாருடைய பரம்பரை நம்ம குரு பரம்பரைன்றது எவ்வளவு வசதி எவ்வளவு சத்தியமானது அதான் ரொம்ப அவசியம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. நாம இன்னொருத்தருடைய சம்பிரதாயத்தினாலே மயங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு அந்த சம்பிரதாயத்தை போய் தேடி பார்த்தாவா மெய் சொல்றாளா பொய் சொல்றாளான்னு பார்க்கக்கூடிய தேவை கூட கிடையாது. நமக்கு அதெல்லாம் கால விரயம்தான் ஆகும். அப்புறம் தேடி முடிஞ்சு கடைசியில நாமே மயங்கி போயிடுவோம். அவ சொல்ற ஒரு ஒரு வார்த்தையில நாம ஏமாந்து போயிடுவோம், இல்ல அவ பண்ணக்கூடிய ஏதோ ஒரு ஒரு சில சில அனுகிரகங்கள்ல நாம் ஏமாந்து போயிடுவோம். ஆஹா அந்த சாமியார சேவிச்சோம் நாம் நன்னா இருக்கோம் அப்படின்லாம் நினைச்சுப்போம். அவ கொடுக்குற நன்மை நன்னா இருக்கோன்ற வார்த்தைகள்லாம் இன்னைக்கு தலைவலி போச்சு வயிற்றுவலி போச்சு என் பிசினஸ் லாஸ் எல்லாம் திரும்பி வந்துடுச்சு இந்த மாதிரி ஏதாவது லௌகிகமா 10-20 வருஷத்துக்கு உண்டான நன்மைகள் வேணா கொடுக்கலாமே ஒழியாவா. இந்த வேதத்தை காட்டிலும் ஒசத்தியான அவ்வளவு அப்படியே இப்ப பெருமாளை கரைச்சு பிடிச்சு கையில கொடுக்கக்கூடியதான சத்தியமா ஆத்மாவுக்கு சாஸ்வதமான நன்மை தரக்கூடிய ஒரு சித்தாந்தம் நம்மாழ்வாருடைய வார்த்தையை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இதை தைரியமா என்னைக்கும் நீங்க நாங்க நான் இப்ப சொல்லி கொடுத்த விஷயத்தையே நீங்க யாருக்கு வேணா எடுத்து சொல்லலாம். நான் சொல்றது கரெக்டா கேட்டு இருக்கேன். ஹலோ சொல்றேன் கேட்க முடியுறதா? நான் இப்ப நான் போன வாரம் சொன்னார் அவர் நான் சொல்லி கொடுக்கறது டவுன் டியர் தான் இருக்குன்னு. நான் சொல்றது டவுன் டியர் தான் இருக்கும்னா என்னன்னா நான் சொல்றது யாருக்கு வேணா நீங்களே தைரியமா எடுத்து பேசலாம். அவ்வளோ கிளியரா சொல்லி கொடுக்குறேன். நீங்க நம்மாழ்வாரை மாத்திரம் நம்பினா போறோம். அடுத்த வாரம் சொல்றேன், இப்ப முடிஞ்சுடுது. நம்மாழ்வாரிடமிருந்து நாதமுனிகளுக்கு என்ன வந்தது, அந்த வழி எப்பேற்பட்ட வழி, அப்புறம் அதுல இருந்து எப்படி நமக்கு எல்லாம் கிடைச்சது என்கிறதான விஷயத்த மேற்கொண்டு இந்த குரு பரம்பரையை நான் அனுசந்தானம் பண்ணிக்கிறோம். ஆக இப்போ நம்ம வந்து பெருமாள் தொடங்கி நம்மாழ்வார் வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த நேர்மையான சம்பிரதாயத்தினுடைய அந்த வழியை கொஞ்சம் நாம பார்த்தோம். அடுத்த வாரம் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். நீங்கள் ஏதாவது பேசணும்னா கேட்கணும்னா சொல்லுங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நான் இந்த 5 மினிட்ஸ்லேயோ இல்லை இப்போவேவோ நீங்கள் சொன்ன பிரகாரம் நான் இந்த உபன்யாசத்தை இப்போ நான் முடிச்சுக்கிறேன். என்ன சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு நீங்கள் எதனா கேட்கணுன்றீங்களா?
யாருக்கான எதனா கேட்கறது இருக்கா? இப்போதைக்கு ஒரு சுருக்கமாக கேட்டு அவர் அப்புறம் பதில் சொல்கிறதானா இப்போ சொல்லலாம், இல்லை அப்புறம் சொன்னாலும் வருவா இல்லை, பட் யாருக்கான இருக்கா?
சுவாமி அடியன் பாலாஜி, இப்போ வந்து ஜஸ்ட் கேள்வி கேட்கறேன், அடுத்த வாரம் கூட
சொல்லுங்க. சொல்லுங்க கேள்வி, நான் உடனே பதில் சொல்லிடுவேன், எனக்கு டைம் தான் வேணும், வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க
அடியன். இது வந்து சமாஷ்டனம் வந்து விஸ்வசேனர் வந்து பண்ணி வைச்சாருன்னு நம்ம ஆழ்வாருக்கு சாதிச்சாச்சு சுவாமி. அது வந்து எங்க வருது, எங்க அது வந்து நம்மாழ்வார் வந்து தானே சொல்லிக்கிறாரா? எங்க
இல்லை நம்மாழ்வாருக்கு, அது மட்டும் ஆஃப் தி ரெக்கார்ட் தான். அது நீங்க கேட்கறது ரொம்ப வேலிடான பாயிண்ட், ரொம்ப கரெக்டான பாயிண்ட்டு. ஏன்னா இதுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாம் ஆன் தி ரெக்கார்ட் இருக்கு, ஆனால் இது மட்டும் ஆஃப் த ரெக்கார்ட் தான். ஆஃப் த ரெக்கார்ட் அப்படின்னு சொன்னா யாருமே எழுதி வைக்கலையான்னு சொல்லலை, அந்த மாதிரி சொல்லலை. நம்ம குரு பரம்பரையில் நம்ம குரு பரம்பரை பிரபாவம் அப்படின்னு பெரியவாள் எழுதி வச்சதுல இந்த விஸ்வசேனர் ஆச்சாரியனானார் எப்படின்னு இருக்கு. அது இதில் இப்போ இது இருக்கு. ஆனால் இருந்தாலும் இந்த விஸ்வசேனர் வந்து நம்மாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணுறதுன்றது லோகத்தில் இருக்கிறவாள்லாம் பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால விஸ்வசேனர் எப்படி ஆச்சாரியானார் அப்படின்னு கேள்வி இருக்க உங்களுக்கு இருக்க கட்டாயம் இருக்க தான் இருக்கும். ஆனால் எப்பவுமே ஒரு சம்பிரதாயத்தில் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டோ எடுக்கிற மாதிரி ஃபிலிம் எடுக்கிற மாதிரி அமையாது. அதுவும் இவ்வளோ உயர்ந்த சம்பிரதாயத்தில் இது சாத்தியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம திருப்பியும் நம்மாழ்வார் இப்போ நமக்கு ஆச்சாரியரானார்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நம்மாழ்வார் ஆச்சாரியர் ஆனார்ன்றது பெருமாள் தாயார் விஸ்வக்சேனர் நம்மாழ்வார்ன்ற ரீதியில வந்தது மாத்திரம் இல்லாம இப்போ இதே ஸ்திதியில இருக்கச்சே நமக்கு நம்மாழ்வார் ஆச்சாரியர் ஆகல. இப்போ நம்மாழ்வார் நம்மாழ்வாராவே இருக்கச்சே நமக்கு ஆச்சாரியர் ஆகல. நம்மாழ்வார் திருக்குறுகூர்ல இருக்கச்சே நமக்கு ஆச்சாரியர் ஆகல. திருப்பியும் நம்மாழ்வார் வைகுந்தத்துக்கு எழினா விட்டு திருப்பியும் வைகுந்தத்திலேருந்தா திருப்பியும் டைரக்டா நமக்கு ஆச்சாரியர் ஆனார்.
அப்படிதான்
இந்த இதுல இருக்கிற ஒரு இதுல இருக்கிற ஒரு சேஸ்டிட்டி என்ன, இதுல இருக்கிற ஒரு ஒரு பெருமை என்ன அப்படிங்கறது, இது எப்படி சாத்தியமாச்சு, அது இந்த டவுட் எப்படி கிளாரிஃபை ஆகும் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் சொன்னதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு சொல்லுங்க. இப்ப நம் நான் என்ன சொன்னேன்னா, நம்மாழ்வார் பெருமாள் தாயார் விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் அப்படிங்கிற இந்த ஒரு சீரியல் இருக்கு. இந்த குரு பரம்பரையினுடைய இந்த இந்த வழி இருக்கு. இந்த இந்த வழியை தொடர்ந்து இவாள்லாம் நமக்கு நேர நேரம் வந்து பேசினான்றது நம்ம எங்கேயுமே ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஆனால் திருப்பியும் நம்மாழ்வார் நம்மாழ்வார் தொடங்கி திருக்குறுகூரில் அவர் இருந்தபோது அவருக்கு கீழே ஒருத்தர் இருந்தார், அவருக்கு கீழே ஒருத்தர் இருந்தார், அவருக்கு கீழே ஒருத்தர் இருந்தார், அவருக்கு இருந்தார்னு நாம சொல்லலை சம்பிரதாயத்தை. நம்மாழ்வாருக்கப்புறம் நம்மாழ்வாருக்கப்புறம் 3500 வருஷம் கழித்து நாதமுனிகள் கிட்டேருந்து தான் நாம் ஆரம்பிக்கிறோம். ஸோ உங்களுக்கு எங்க டவுட் வரணும்னா, நாதமுனிகளுக்கும் நம்மாழ்வாருக்கும் என்ன லிங்க், 3500 இயர்ஸ் கேப்ன்றது என்னது, இங்கேருந்து இந்த இந்த கேப்பை ஃபில் அப் பண்ணாதான் ஒரு சம்பிரதாயத்தினுடைய ஒரு நேர்மை நமக்கு கிளியர் ஆகும். அதனால இந்த விஷயத்த நான் அடுத்த வாரம் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. அது இதுல இந்த நம்மாழ்வாரிடமிருந்து நாதமுனிகளுக்கு வந்த கேப்பை நாம தெரிஞ்சின்றாதான் இப்ப நீங்க கேட்டதுனுடைய இந்த டவுட் இருக்குல்ல, அந்த டவுட் கிளாரிஃபை ஆகும். நீங்க என்ன கேட்டால், விஸ்வக்சேனர் எப்படி ஆச்சாரியர் ஆனார்னு கேட்டார். விஸ்வக்சேனர் ஆச்சாரியர் ஆனாலும் ஆகலன்னாலும் நமக்கு நம்மாழ்வார் எப்படி ஆச்சாரியர் ஆவார் அப்படிங்கிறது. இப்ப சொன்னது என்னன்னா, பெருமாள் தாயார் விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் வழியாக நமக்கு நம்மாழ்வார் ஆச்சாரியர்னு சொன்னோம். இப்ப அடுத்த வாரம் சொல்றேன், விஸ்வக்சேனர் ஆச்சாரியர் ஆனாலும் ஆச்சாரியர் ஆனாலும் ஆகலைன்னாலும் நமக்கு எப்படி நம்மாழ்வார் ஆச்சாரியர் ஆவார் அப்படின்னு இந்த லிங்க் நமக்கு கிளாரிஃபை ஆயிடுதுன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு மேற்கொண்டு நம்மாழ்வார் விஸ்வக்சேனர் ஆச்சாரியரான பெருமாள் தாயார் உபதேசத்தினாலே அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியால் சொல்லியிருக்கிறது, அவருடைய வாக்குனாலே நமக்கு பலம் அப்படிங்கிறது நாம் அனுசந்தானம் பண்ணிக்கிறோம். புரியுதுதான். அதனால உங்களுக்கு கிளாரிஃபை ஆக வேண்டியது இந்த லிங்க் தான் கிளாரிஃபை ஆகணும். இந்த நம்மாழ்வார் நாதமுனிகள் லிங்க், 3500 இயர்ஸ் கேப், அது அந்த கேப் உங்களுக்கு ஃபில் அப் ஆயிடுதுன்னா உங்களுக்கு மொத்தம் புரிஞ்சிடும். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நம்ம இதுக்கப்புறம் பேசுறேன். 7:00 நெக்ஸ்ட் வீக் சேம் டைம். கவிதா கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சரி ஸ்ரீராம், ஓகே முடிச்சுக்கிட்டோமா?
அடியேந்தாசன் முடிச்சுக்கலாம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
சரி ரைட், முடிச்சுக்கலாம்.
Thank you for choosing Reliance. Goodbye.